மேலமங்கலத்தில் தலித் இளைஞன் ஒரு ஆதிக்க ஜாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதற்காக 1000 பேர் தீப்பந்தங்களோடு சென்று அந்த ஊரை தீ வைத்து கொளுத்தி அங்குள்ள மக்களையெல்லாம் விரட்டிவிட்டனர். நாங்கள் மனித உரிமைகளுக்கான மக்கள் கழகம் சார்பாக அங்கு சென்று உயர்நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் அங்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்கோம். இது மாதிரி பல்வேறு மனித உரிமை பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிறோம்.
ரஜினி, பல ஆண்டுகளாக மனித உரிமைகளுக்காக பணியாற்றி வருகின்றீர்கள். இந்த பணியில் மக்களுக்காக ஏதோ நல்லது செய்தோம், ஏதோ சாதித்தோம் என்ற மன நிறைவு இருக்கின்றதா?
நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் பணியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு எனக்கு வழக்கறிஞர் தொழிலில் மக்களுக்கு இன்னும் அதிகமாக பணி செய்ய முடியும் என்று நம்பியதால் வழக்கறிஞருக்கு படித்தேன். வழக்கறிஞருக்கு படித்ததில் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சாமானியனுக்கு நீதி வழங்க வேண்டும். ரொம்ப பெரிய பணம் சம்பாதிச்சு பணக்காரங்களுக்கல்ல, ஒரு சாமானியனுக்கு. உதாரணமாக நான் ஒரு இதுக்காக சொல்லலை, ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோனாவது பெர் டே ஆவரேஜ் காவல்துறை அத்துமீறல்களை பற்றி, வீட்டில் நடக்கும் குடும்ப வன்முறை பற்றி அல்லது தீண்டாமை கொடுமைகளை பற்றி ஒரு நாளைக்கு எனக்கு 10 ஃபோனாவது வந்துடும். இம்மீடியட்டாக நான் வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்களுக்கு அந்த காவலர்களிடம் பேசி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அவங்களோட குறைகளை நிவிர்த்தி செய்வது போன்ற பணியை நான் வந்து தொடர்ந்து செய்து வருகிறேன். அதில் நான் களைப்போ பண ஆதாயமோ எதுவுமே நான் பார்க்குறதில்ல. ஒரு வழக்கறிஞராக இருந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, ஒரு சாமானியனுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும். இந்த சமூக நீதி எப்படின்னா, ஜாதிய ரீதியான கொடுமைகளிலிருந்து விடுதலை, காவல்துறை அத்துமீறல்களிலிருந்து விடுதலை, பெண்களுக்கு சம வாய்ப்பு மறுக்கப்படுவதிலிருந்து அல்லது அவங்க ஒரு மனித மாண்பு மறுக்கப்படுவதிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுல, இந்த மூணுலேயும் தான் என்னோட முக்கியமான பணி அடங்கியிருக்கிறது. மிகப்பெரியவங்க இன்னும் நான் நிறைய பேரை மறந்திருப்பேன். அவங்களாம் சில சமயம் என்னை ரோட்டில் பார்த்து கைப்பிடிச்சி, நீங்கள் தான் எங்களுக்கு அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தீங்க, உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல குடியிருக்கோம். அன்றைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, என்ன அப்படின்னா, இந்த ஊரில் நாங்கள் இன்றைக்கு குடியிருக்கிறதுக்கு நீங்கள் தான், நானே மறந்துட்டேன் அது எந்த ஊர், அதுக்காக நான் என்ன வழக்கு போட்டேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே என் கையை பிடிச்சிக்கிட்டு வந்து, அதே போல் ரோட்டில் போகும்போது ரொம்ப ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு பழம் விற்கிறவங்களோ ஒரு துப்புரவு தொழிலாளியோ, அம்மா நீங்கள் இந்த வழக்கு எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் போலீஸ்லேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப உண்மையில் எனக்கு ஒரு நிறைவாக இருக்கும். நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம பணியாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாமானியனுக்கு ஒரு நீதி கிடைக்க நான் பணியாற்றியிருக்கேன், அந்த நிறைவு எனக்கு இருக்கு.
பஞ்சாயத்து தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் போட்டியிட அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகின்றது, அந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கின்றீர்கள் ரஜினி?
தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அல்லது பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்னு இருக்கு. இந்த சட்டப்படி பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு கொடுக்கணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மொத்த தொகுதிகளில் 1/3 இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது சட்ட ரீதியாக அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த இதில் என்னென்னா, முதல்ல மதுரையில் கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி என்ற இடத்துல என்னைய 4-5 பேர் சந்திக்க வந்தாங்க. அப்போ தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமுலில் வந்திருக்கு. அந்த இளைஞர் பேர் வந்து முப்பிலியான். அவர் வந்து என்ன சொன்னார்னா, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது, ஆனால் எனக்கு பஞ்சாயத்து தலைவராக ஆக ஆசை, போட்டியிட ஆசை, ஆனால் என்னால் எங்கள் ஊரில் வந்து ஜாதி கட்டுப்பாடின் மூலமாக, ஜாதி ஆதிக்க மூலமாக என்னால் அதில் ஃபைல் பண்ண முடியாது, என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து அவர் முறையிட்டார். உடனே நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அந்த இடத்துல என்னென்னா, அந்த அவங்க ஃபுல்லாக ஜாதி ஆதிக்க கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம், இங்கே யாரும் தாழ்த்தப்பட்டவங்க பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கக்கூடாது, வேட்பாளராக மனு தாக்கல் செய்யக்கூடாது, செஞ்சால் நாங்கள் உங்களை உயிரோடு நீங்கள் திரும்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதிகாரிகளும் பயந்துக்கிட்டு அந்த ஊரில் வந்து பஞ்சாயத்து தேர்தல் நடத்தாமலே வச்சுருந்தாங்க. உடனே நான் தைரியமாக ஒரு பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணேன். இந்த ஏரியாவில் இன்னும் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தாமல் இருக்குது, கீரிப்பட்டி பாப்பாப்பட்டியில் அப்படின்னு ஒன்று. உயர்நீதிமன்றம் ஒரு 6 மாத காலத்திற்குள் பஞ்சாயத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க. அப்போ முதல்ல பயந்தவங்கள்லாம் இப்போ எங்களோட சட்ட ரீதியான தலையீடுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தேர்தலில் மனு தாக்கல் செய்ய முன் வந்து இன்றைக்கு அந்த ஊரில் பஞ்சாயத்து தேர்தல் தாழ்த்தப்பட்டவர்கள் ஃபைல் பண்ணி தாழ்த்தப்பட்டவங்க பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ஓவராலாக எல்லா இடங்கள்லேருந்து எங்களுக்கு வர்ற ரிப்போர்ட் என்னென்னா, சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க, ஆனால் அவங்கள சேரில் உட்கார விட மாட்டாங்க. நிறைய இடத்துல பஞ்சாயத்து ஆஃபீஸ் அவங்க திறக்கக்கூடாது, வெளியில் எங்கேயாவது தான் உட்காந்து கையெழுத்து போடணும். அவங்க சுயமாக முடிவெடுக்க முடியாது, இவங்க எழுதுகிற தீர்மானத்தை நோட்டில் அவங்க கையெழுத்து. இதே நிலைமை பெண்களுக்கு இருக்குது, பெண்கள் பஞ்சாயத்து தலைவிகளாக இருக்கிற இடத்துல அவங்க வந்து சுயமாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது, அவங்களா எடுத்து முடிவு எடுத்து தர்றதில் தான் கையெழுத்து போடணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசோட நலத்திட்டங்கள், அது வந்து பணம் சம்மந்தமாக இருக்கிறதுனால எதையும் தானாக அவங்களால செய்யக்கூடாது. அவங்க ஆதிக்க ஜாதியினர் என்ன சொல்கிறாங்களோ, இந்த இடத்துல பைப் வேணால் இவங்க வைக்கணும், அதுக்கான தீர்மானத்தில் இவங்க கையெழுத்து போடணும், இந்த இடத்துல வாட்டர் டேங்க் கட்டி தீர்மானம் போடுவாங்க, இவங்க கையெழுத்து போடணும், இவங்களா வேறு இடத்துல வாட்டர் டேங்க் கட்டி கையெழுத்து போட அது அந்த அதை செயல்படுத்த இவங்க முடியாது. அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் அவங்களுக்கு வந்து நெருக்கடிகள் இருக்குது, சரியாக தலையிட முடியாமல் அது தொடர்ந்து இந்த இஷ்யூவை எடுத்து தொடர்ந்து அதை வந்து வெளி உலக கவனத்திற்கு கொண்டு வந்து நீதிமன்றங்களில் வழக்குகள் போட்டு அது தொடர்பாக அட்வொகசி பண்ணி பொது மக்களோட பார்வைக்கு கொண்டு வந்து அது மாதிரி தான் இந்த இதை மாற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
மனித உரிமைகளுக்காக செயல்படுவதால் ரஜினி உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கின்றதா?
எனக்கு வந்து இந்த கீரிப்பட்டி இந்த பஞ்சாயத்து தேர்தலில் நான் நாட்டார்மங்கலம் கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி அவங்க வந்து இங்கே உள்ள ஆதிக்க ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், பஞ்சாயத்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் எங்களுக்கு பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்து இருந்தப்போ நாங்கள் அந்த ஊர்களுக்கு சென்று அவங்களுக்கு மக்களுக்கு தைரியம் கொடுத்து நீங்கள் இருக்கணும் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் வந்த கார் மேலே பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசினாங்க. அங்கே உள்ளவங்கள்லாம் வழியை மறித்து தடியோட, ரஜினி இவ்வளோத்துக்கும் நீ தான் காரணம், நீ வந்து மனித உரிமைங்கிற பேரில் தூண்டி விடுற அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. காரில் என் கூட வந்தவங்களாம் என்னோட தலையை காட்டாமல் என்னை உள்ளே வச்சிட்டாங்க. ஒரு தடவை வந்து தேசிய மகளிர் ஆணையத்தோடு சேர்ந்து காவல்துறையோட அத்துமீறல்கள் பற்றி ஒரு பொது விசாரணை வைத்திருந்தோம். தேசிய மகளிர் ஆணைய தலைவியாக இருந்தவங்க ரொம்ப அதை பாராட்டினாங்க, காவல்துறையை ரொம்ப கடிந்து கொண்டாங்க. அதிலிருந்து எனக்கு வந்து ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிச்சு, நீ என்ன செய்கிற, நீ யார், நீ போலீஸ் எடுத்து இவ்வளோ நடத்துறதுக்கு உனக்கு யார் தைரியம் தந்தா, நீ இந்த இடத்துல நீ இப்போ உன்னை பீஸ்ஃபுல்லாக நீ ப்ராக்டிஸ் பண்ணணுமா வேண்டாமா, சீக்கிரத்தில் இது பண்ண முடியும் எங்களால் அது உனக்கு தெரியுமா, நீ வந்து காவல்துறை டிஜிபியவே எடுத்து தேசிய மகளிர் ஆணையத்தை கூப்பிட்டு வந்து நீ நடத்துகிற, இது மாதிரிலாம் எனக்கு ஒரு அனானிமஸ் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு தடவை வந்து ஒரு எம்எல்ஏ அவர்கிட்ட வேலை பார்த்த டிரைவர் என்னை பார்க்க வந்தார். அவருக்கு வந்து அந்த டிரைவருக்கு எம்எல்ஏக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த டிரைவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த ஆக்சிடெண்ட் கிளைம் வந்து அவருக்கு ஒரு வந்த பணத்தை அந்த எம்எல்ஏவே வாங்கி எடுத்துக்கிட்டார். அப்போ அந்த டிரைவர் குடும்பத்தில் உள்ளவங்க குடும்பத்தோடு வந்து என்னை பார்க்க வந்தாங்க. அந்த ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள், அந்த டிரைவருக்கு பேரில் கேஸ் போட்டு அந்த பணத்தை எம்எல்ஏ வாங்கிக்கிட்டார். அப்போ வந்து என்னை வந்து பார்த்தாங்க. அதனால் அவங்க குடும்பத்தோடு அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எம்எல்ஏகிட்ட போயிட்டேன் நான். எம்எல்ஏகிட்ட போனோடனே இவங்களுக்கு போட்ட கேஸு பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் யார், அவங்களுக்கு வந்த பணத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து என்னை ஒரு மரியாதை குறைவா, நீ நான் எடுப்பேன் பணம் எடுப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் அதை கேட்க அப்படின்னு என்னை ஒரு மரியாதை குறைவாக பேசிட்டாரு. அது ரொம்ப ஒரு கசப்பான அனுபவம். அப்புறம் அந்த எம்எல்ஏ வீட்டில் எம்எல்ஏ ஆட்களுக்கும் எனக்கும் ஒரு மோதல் மாதிரி வெடிச்சு அது பெரிய அளவில் இதாயிருச்சு. அப்புறம் அவர் கூப்பிட்டு அந்த எம்எல்ஏக்கு அந்த 2 லட்சம் ரூபா அவருக்கு வந்த பணத்தை அவருக்கே கொடுத்துட்டாரு. அது வந்து பெரிய அளவில் பத்திரிகைகள்லாம் எம்எல்ஏக்கும் மோதலாயிருச்சு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ டிரைவரோட பணத்தை வாங்கிக்கிட்டாரு, விபத்துக்கான காப்பீடு எம்எல்ஏ எடுத்துக்கிட்டாரு அப்படி பேப்பரில் வந்தோடனே அவருக்கு அரசியல் ரீதியாக ப நெருக்கடி ஆயிடுச்சு எம்எல்ஏக்கு. அப்போ அந்த டிரைவர் அவங்க ஃபேமிலிலாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா இனிமேல் யாருக்கும் உள்ள விபத்து பணத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போராடிட்டீங்க எங்களுக்காக. அப்போவுமே எனக்கு கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து மாதிரி ஃபோன் கால்லாம் வரும், நீ எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து எம்எல்ஏட்டே தகராறு பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லி அவங்க கட்சி சார்பாலாம் வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு நெருக்கடிகளை தந்த நிகழ்ச்சி.
வழக்கறிஞர் ரஜினி, மனித உரிமைகளுக்காக போராடும் தங்களின் அனுபவங்களை வத்திக்கான் வானொலி நேயர்களோடு விரிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். தங்களின் துணிச்சலான பணி மேலும் வளரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
பெண்ணே நீ வாழ்க, புது புனிதத்தின் மாதிரி நீ வாழ்க. வீரமிகு கண்ணியே நீ வாழ்க, முழு விடுதலையின் அன்னையே நீ வாழ்க.
தமிழகத்தில் மனித உரிமைகள் பாகம் 2. இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் மதுரை வழக்கறிஞர் திருமதி ரஜினி. இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.